ஓம் சிவாயனம். சைவம் தாத்தார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 11. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
மறைக்காட்டீசனை சென்று வணங்குகிறார்கள். நாவுக்கரசல் பாட்டு ஒன்று நான் நினைவூட்ட கடமை. சோதி கண்டாய் சொல்ல மரர் சூழ மணிதான் கண்டாய் சுடரனைய சோதி கண்டாய் சொல்ல மரர் சூழ மணிதான் கண்டாய் அரிய கடவுள் கண்டாய் கருதுவாக்கு ஆத்த எளியான் கண்ட காண்டற்கு அரிய கடவுள் கண்டாய் கருதுவாக்கு ஆத்த எளியான் கண்டாய் வேண்டுவார் வேண்டுவதே இவான் கண்டாய் வேண்டுவார் வேண்டுவதே இவான் கண்டாய் நெறி கண்டாய் திரவமெல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய் மறைக்காட்டுரையும் மணாளன் தானே மறைக்காட்டுரையும் மணாளன் தானே தூண்டு சுடரனைய சோதி கண்டாய் சொல்ல மரம் சூழா மணிதான் கண்டாய் மறைக்காட்டுரையும் மணாளன் தானே காண்டற்கு அரிய கடவுள் கண்டாய் கருதுவார்க்கு அச்ச எளியான் கண்டாய் மறைக்காட்டுரையும் மணாளன் தானே வேண்டுவார் வேண்டுவதே இவான் கண்டாய் விரதமெல்லாம் ஆண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய் மறைக்காட்டுரையும் மணாளன் தானே முதல்வன் கண்டாய் ஏறி நிறைந்தனைய செல்வன் கண்டாய் இன்னடியார்க்கு இன்பம் விளைப்பான் கண்டாய் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் அண்ணாமலை உரையும் அண்ணல் கண்டாய் வாரி மதகளிலே போல்வான் கண்டாய் மறைக்காட்டுரை மணாளன் தானே மறைக்காட்டுரை மணாளன் தானே மூடி முடங்கு ஒளி நீரானான் கண்டாய் கடல் போல் மேனி முதல்வன் கண்டாய் மறைக்காட்டுரை மணாளந்தாய் ஏறி நிறைந்தனை செல்வன் கண்டாய் இன்னடியார்க்கு இன்பம் விளைப்பான் கண்டாய் வேற்றுமையும் இல்லாமல் இவர்களையும் அவர்களையும் ஒன்னா சேர்த்தே சொல்லிவிட்டது. ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் அதை பத்தி நாம ஒண்ணு சொல்லுவதற்கு இல்லை விட்டுறேன்.
ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய், அண்ணாமலை உரையும் அண்ணல் கண்டாரி மதங்களிலே போல் வாங் கண்டாய், மறைக்காட்டு உரையும் மறைக்காட்டுரையும் மணாளம் தானே, மறைக்காட்டுரையும் மணாளம் தானே
என்று பாடி அதில் அற்புதமான கருத்துக்களை அந்த பாடல்களில் சொல்லி இரண்டு பெருமக்களும் இரண்டு ஆச்சாரியர்களும் வழிபட்டு வெளியே வருகிறார்கள். இதுல ஒரு நயம் சொல்லுவார்கள், ஏன் உடனே கதவு திறக்கல அப்படின்னு அப்பர் பெருமானும் வருத்தப்பட்டார். ஐயா உடனே கதவு திறக்கலாம், இரக்கம் ஒன்றிலேன்னு சொல்லிவிட்டார். இப்ப நெடுநாள் ஒரு பூட்டு நாம திறக்காம இருந்தோம்னா உடனே திறக்க முடியாது. சாவியை போட்டு திருப்பி 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 கொஞ்சம் எண்ணெயை விட்டு திருப்பி திருப்பி தான் அப்புறம் தான் திறக்க முடியும். அதனாலதான் அந்த கதவு கொஞ்சம் திறக்க முடியாம இருந்தது என்பது ஒண்ணு. அதனால அவர் சாமி வருத்தப்பட்டார், இரக்கம் ஒன்றிலேன்னு சொல்லிவிட்டார். ஐயா ஆமா, இன்னொரு கருத்து உண்டு, நான் அப்புறமா சொல்றேன். அத வெடிநாள் பூட்டிருந்தது ஆனதுனாலே துறப்பதற்கு கொஞ்சம் சிரமப்பட்டது என்பது ஒன்று. இன்னொன்னு இருக்கு, அதை நான் பின்னால சொல்றேன். ரெண்டு பெருமக்களும் வெளியே வந்தார்கள். அப்பர் பெருமான் என்ன பண்ணினார், சம்பந்த பெருமானே இந்த கதவையை அடைக்கப்பாடும் சொல்லிட்டார். கையிலா தான் தையில் இருக்கலாம்ல, கையினாலே இவர் கள்ளி தள்ளி அந்த கதவை திறந்திருக்கலாம்ல, கையினாலே இவர் அந்த கதவை சாத்தி இருக்கலாம் அல்லவா. அப்படி செய்ய விரும்பல, வேதங்கள் அப்படி பூட்டி விட்டு போயிடுத்து. அதே மாதிரி நாமளும் தமிழ் வேதம் திறந்து விடுவோம் அப்படின்னு செய்திருக்கிறார்கள். அது அவர்களால முடியும், என்னால முடியுமா இல்ல யாரால முடியும், முடியாது. சம்பந்தருக்குத்தான் முடியும், அப்பருக்குத்தான் முடியும். அப்படியெல்லாம் திறமை வாய்ந்தவர்கள், சிவனருள் பெற்றவர்கள் அவர்கள். அவர்கள் பாடி வைத்த தேவாரம் தான் இது இல்லவா, கிடத்தற்கரிய சொத்தல்லவா இது. ஆம் என்று சொல்லத்தான் நான் நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணிட்டார், சரி அப்படின்னு சொல்லிட்டு
தத்துரம் மறைத்தான் தூதி செய்து பண்ணங்கும் அருள் செய்க, எனக்கு உன் கதவம் திருக்க அப்பு கொள்ளும் கருத்தாலே என்று சொன்னவனே படார் முடிவு.
எனக்கு நீ அருள் செய்யணும், கதவன் திருக்காப்பு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னவொடனே கதவு முடியும். கதவு மூடிவிட்டவுடனே அப்பர் சுவாமிக்கு இன்னும் கொஞ்சம் திடுக்கிட்டு போச்சு.
ஆக நமக்கு ஆண்டவனுடைய அருள் கொஞ்சம் தாழ்த்திருக்கிறதோ என்று எண்ணிவிட்டார்.
இப்ப நாம கூட அப்படித்தான் நினைப்போம். அவர் 10 பாட்டு பாடி கதவு திறந்தது, ஒரு பாட்டு பாடினோட முடியுது. ஐயா திறக்கிறது திறந்துடலாம், அப்புறம் மூடுறது ஈஸியா தானே முடி பண்ணும். அது முடியலாம் இல்லையா, பூட்ட திறந்துட்டோம்னா அவர் மறுபடியும் போட்டிவிடும் இயற்கையில. அது ஒண்ணு. இன்னொருத்தர் நல்ல ஆராய்ச்சிக்காரர் ஒருத்தர் சொன்னார், என்ன தெரியுமா, கதவு மூடி இருக்கிறது, 10 பாட்டு பாடி விட்டார் அப்பர் பெருமான், அப்ப கதவு பூட்டி இருக்கும் பொழுதுதான் 10 பாட்டையும் ஆண்டவன் கேட்டான். இப்போ கதவு ஒரு பாட்டிய கதவு மூடி கொண்டு விட்டது, 10 பாட்டு பாடி முடிச்சார் திருஞான சம்பந்தர். ஆக கதவை மூடிக்கொண்டு இவர் பாட்டையும் கேட்டான், அவர் பாட்டையும் கேட்டான். இந்த ஒருத்தர் சொல்லட்டுமா, கதவு பூட்டி இருக்கும் போது 10 பாட்டு பாடினார் அப்பர், உள்ள இருந்து கேட்டான் ஆண்டவன். இப்ப இவர் பாட்ட கேட்கறதுக்கு கதவை மூடிக்கிட்டு கேட்டான் என்று ஒருத்தர் சொன்னார். ஆனா இது பெரிய புராணத்துல இல்லை. ஆக இரண்டு பெருமக்களையும் ஆண்டவன் ஒரு சேர எண்ணி இருக்கிறான் என்று ஒருத்தர் அவருக்கு சொன்னார். ஓரளவுக்கு சரி என்று ஒத்துக்கொள்ளலாம். ஒண்ணு, இன்னொன்னு, இதுல இசை நுணுக்கம் என்ன இருக்கிறது அப்படி கேட்டா, எந்த ராகம் திறந்ததோ அதே ராகத்துலதான் பூட்டி இருக்கார் திருஞான சம்பந்தர் அல்லவா. எந்த சாவி திறந்ததோ அந்த சாவி தான் பூட்டணும். வேற ஒருத்தன் சாவி, அடுத்த வீட்டுக்காரன் சாவி நம்ம வீட்டு பூட்டுக்கு சரியா இருக்குமே, ஆனால் அதை நான் பூட்டிட்டு வர்றதுனால என்ன பிரயோஜனம் அல்லவா, அவன் திறந்து போடுறான் அல்லவா. ஆக எந்த சாவியை போட்டு திறந்தாரோ அந்த சாவி தான் பூட்டி இருக்கிறது. எந்த ராகம் திறந்ததோ அதே ராகம் தான் இங்க பூட்டி இருக்கு. அது மாத்திரம் இல்ல, எந்த தாளம் போட்டு அவர் பாடினாரோ அதே தாளத்தை போட்டு தான் இவரும் பாடி இருக்கார். இதுதான் இதுல வருகிற இசை நுணுக்கம் அல்லவா. ஆமா, நமது பெருமக்கள் எல்ல மாத்திரம் இல்ல, அருளிலும் பெரியவர்கள், எல்லையும் பெரியவர்கள், இசையிலையும் பெரியவர்கள். இவர்கள் காலத்திலேயே தமிழர்கள் இசையை கேட்க மாட்டார்கள், தமிழில் வல்லவர்கள். இசையில நாங்களும் வல்லவர்கள், நாங்கள் வல்லவர்கள். இசை வந்து இறைவனோடு இயக்க செய்வது என்பதுதான் 7வது நூற்றாண்டிலே இசையாக பாடி வைத்தார்கள். இதற்கு பின்னால்தான் பாக்கியெல்லாம் வந்தது. இன்னைக்கு அதெல்லாம் உயரப்படுத்தி இது கீழவே நின்றுடுது, அஸ்திவாரம் மாதிரி. இல்ல ஒருவேளை அஸ்திவாரம் மாதிரி இருக்கட்டும்னு விட்டாங்களோ என்னமோ. 7வது நூற்றாண்டிலே தான் இவர்கள் இசையை காப்பாற்றி விட்டார்கள் என்பது நமது நெஞ்சை விட்டு அகலவே கூடாது. ஆமா, இப்படி இசையோடு அவர்கள் பாடிவிட்டு சென்று விட்டார்கள். அதற்கப்புறம்தான் திருமறை காட்டில் அந்த கதவு திறக்கவும் பூட்டவும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த இரண்டு பெருமக்களும் வேதாரண்யத்தில் இருக்கும் பொழுதுதான் மதுரையில் இருந்து சில சிவனடியார்களை மங்கையக்கரசியாரும் மந்திரி குலச்சிறையாரும் திருநாவுக்கரசரை பார்த்து சில செய்திகள் சொல்ல அனுப்பி வைத்தார்கள். மதுரையில் இருந்த அப்பொழுது இருந்த பாண்டியன் கூனன். இப்ப கூனனுக்கு பேர் இருக்கும் அல்லவா. இப்ப நம்ம நாட்டில் கூனனுக்கு பேர் இருக்கு, குருடனுக்கு பேர் இருக்கு, நொண்டிக்கு பேர் இருக்கு, முடவனுக்கு பேர் இருக்கு அல்லவா. நொண்டி என்பவன் கால் இல்லாதவன், முடவன் என்பது கை இல்லாதவன், குருடன் என்பவன் கண் இல்லாத பேர் இருக்கு இல்லையா அவனுக்கு. ஆனா அந்த கூன் பாண்டியனுக்கு பேர் இல்லை, எந்த நூலிலும் இல்லை. அவனுக்கு கூன் பாண்டியன் பேர். அவனுடைய அரசியார் பேரு தான் மானினேர் விழியாள். ஆமா, மங்கையக்கரசிங்கிற பெயரை திருஞான சம்பந்தர் தான் கொடுக்கிறார். ஆமா, மங்கையக்கரசி வளவர்கோன் பாவை அப்படின்னு சோழனுடைய பெண். இந்த இரண்டு பேரும் தான் மதுரையில தினந்தோறும் கோயிலுக்கு சென்றார்கள். பாண்டியன் சமண சமயத்தில் சார்ந்து விட்டான். இவங்க இரண்டு பேரும் போனதுனால்தான் கோயில் இருந்தது. ஆனா இரண்டு பேரும் வேதனைப்பட்டார்கள். இந்த சமுதாயம் இப்படி போய்விட்டது, அரசன் இப்படி மாறிவிட்டானே, இந்த சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லையா என்று வேதனைப்பட்ட கடவுள் தரிசனம் மாத்திரம் இல்லாம தன்னுடைய மதத்துக்கும் அவர்கள் வருத்தப்பட்டார்கள். இப்ப நாம வருத்தப்படுறோமா என்ன, நம்ம குடும்பம் உண்டு நாம உண்டு அத்தோட போயிடுறோம் இல்லையா, மதத்தை பத்தி நமக்கு கவலை இல்லை. வேற்று மதத்தவர்கள்லாம் தன்னுடைய மதத்துக்கு வருத்தப்படுறான், அவன் மதத்துக்காக வாழ்கிறான், நாம மதமே இல்லாம வாழ்கிறோம். அதுதான் நமக்கு உள்ள ஒரு பெரிய விசேஷம்.
ஆமா, நான் சாதாரணமா பாக்குறேன், ஒரு சின்ன கோயில் கட்டுறான், ஒரு வேத் மதத்தவன், இன்னைக்கு பார்த்தா துக்குணம்ன்றது, நாளைக்கு பார்த்தா பெருசா போயிடும். நம்ம மதத்து கோயில் எல்லாம் பெருசா கட்டிருக்கிறதா இடிஞ்சு கூட போய் விழுந்துகிட்டே இருக்கு. இது யாரும் கேட்பதற்கு கூட வழி இல்லை. ஏன் சொல்கிறேன் என்று கேட்டால், உன்னையும் பார்த்துக்கொள், உன்னுடைய மதத்தையும் பார்த்து என்று சொல்லத்தான் நான் நினைக்கிறேன். தவறு இருந்தால் விட்டுவிடுங்கள், என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன், அவ்வளவுதான். ஆக இரண்டு பேரும் என்ன செய்தார்கள், ஆண்டவனிட்ட விண்ணப்பம் செய்தார்கள், சுக்கநாத சுவாமியே, மீனாட்சியே, இந்த சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு வழி இல்லையா என்று எண்ணி வந்தார்கள். சம்பந்தருடைய பாட்டுல ஒரு பாட்டுல வருகிறது, மங்கையர்க்கரசியார் தெய்வ நெறியில் நிற்பவர், கூன்பாண்டியன் சமண சமயத்தை சார்ந்து விட்டான், விபூதி அணிய மாட்டான், இந்த அம்மா விபூதி அணியணும், தன்னுடைய கணவனுக்கு எதுக்க நெத்தி நிறைய விபூதி அணிந்து கொண்டு போனால் அவன் வருத்தப்படுவான், நான் விபூதி பூசாத கட்சி, அவ விபூதி பூசுகிறாள் அப்படின்னு வருத்தப்படுவான் இல்லையா. இந்த வருத்தம் கூட அவனுக்கு வரக்கூடாது என்று சொல்லி மார்பிலே திருநீர் அணிந்து கொண்டு சென்றாலாம் அந்த அம்மா. இந்த திருஞான சம்பந்தத்தனுடைய பேர் அருளினாலே பார்த்து சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க என்று சொல்லுகிறார் மங்கையர்க்கரசியாரை சொல்லும் போது. ஆமா, தேவாரத்தில் அப்படித்தான் வருகிறது. ஆக தன்னுடைய கணவனுடைய எண்ணம் கொஞ்சம் கூட வேறுபடக்கூடாது என்று எண்ணித்தான் மார்பிலே அணிந்துகிட்டாலும் அதனையும் சந்தனத்தோட போட்டு அணிந்து கொண்டாலும் என்று வருகிறது. என்ன நினைத்தார்கள், இந்த கதை அவர்களுக்கு கேள்விப்பட்டார்கள். திருஞான சம்பந்தர் என்று ஒரு குழந்தை ஆண்டவன் கொடுத்த திருப்பாரியே உண்டது என்று சொன்ன உடனே அந்த மங்கையர்க்கரசியாருடைய மார்பில் பால் சுரந்ததான். தன்னுடைய குழந்தையை நினைத்தால் எப்படி பெண்களுக்கு பால் சுரக்குமோ அதுபோல அந்த அம்மாளுக்கு மார்பில் பால் சுரந்தது என்று சொல்லுகிறார்கள். அது வேறு ஒரு நூலில் பெரிய புராணத்தில் இல்லை. ஆக இது கேள்விப்பட்டார், திருஞான சம்பந்தராலத்தான் இந்த தீர்வு நமக்கு கிடைக்கும், இந்த சமணர்கள் எல்லாம் இதை அப்புறப்படுத்தி விட்டு இந்த சமுதாயம் இந்த சைவ மதம் ஓங்குவதற்கு திருஞான சம்பந்தராலத்தான் முடியும் என்று நினைத்தார்கள் மங்கையர்க்கரசியாரும் யாரும். சில தகுந்த மனிதர்களை, சிவனடியார்களை வேதாரண்யத்தில் இருக்கிறார் திருஞான சம்பந்தர், அவரிடம் போய் எங்களுடைய நிலைமையை சொல்லி இங்கே பாண்டி நாட்டுக்கு அவர் எழுந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள், அவர் திருவுள்ளம் பற்றி வருவார் என்று சொல்லி அனுப்பினார்கள். இவர்கள் போய் திருஞான சம்பந்தரிடம் இந்த செய்தியை சொன்னார்கள். அவர்கள் வந்து வணங்கின போதே என்ன கேட்டாராம் திருஞான சம்பந்தர், மங்கையர்க்கரசியாரும் குலச்சிதையாரும் நலந்தானே, எப்படி தெரியுது பாருங்க, என்ன வயசு இருக்கு. திருஞான சம்பந்தர் அருள் பெற்றது 3வது வயசு, சித்தி அடைந்தது 16வது வயசு. அப்ப கேட்கிறார், தீங்குளவோ, ஏதாவது தீங்கா அப்படின்னு கேட்கிறார். பெரிய புராணத்தை இப்படி சொற்களே வருகிறது, இதையெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனா சரி, நான் அவன் பாண்டி நாட்டுக்கு புறப்பட்டேன், மதுரைக்கு புறப்பட்டேன்னு புறப்படுறாரு. அப்ப திருஞாவுக்கரசர் சொல்றாரு, சுவாமி சமணர்கள் மிக பொல்லாதவர்கள், என்னையே கல்லுல கட்டி போட்டான், விஷத்தை கொடுத்தான், யானையை விட்டு எழறினான், சுண்ணாம்பு காலத்து போட்டான், சுவாமி நீங்கள் இன்னைக்கு போக வேண்டாம், இன்னைக்கு நாள்கள் சரியா இல்ல, கோள்கள் சரியா இல்ல, நீங்க புறப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார் சுவாமி. யாரு, திருநாவுக்கரசர், முச்சதி உடையவர், பேரறிவுடையவர், ஆண்டவனுடைய அருளை பெற்றவர் நினைக்கிறார். அப்பருக்கு பதில் சொல்றார், சிவனடியார்களுக்கு இந்த நாளும் கோளும் ஒன்றும் செய்யாதே, வேயுரு தோழி பங்கம் விடமுண்ட கண்டனம், விடத்தை சாப்பிட்டு அன்னைக்கு உலகமெல்லாம் காப்பாத்தினான் அல்லவா, அடியார்களுக்கு என்ன செய்யும், விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அழிந்து என் உளவே புகுந்ததனால், குற்றம் செய்த திங்களை சந்திரனை தன்னுடைய தலைமையிலே தூக்கி வைத்துக் கொண்டு அவனையும் காப்பாற்றியவனாச்சே, அவன் நம்மளை காப்பாற்றுவது சிரமமா, அவன் காப்பாற்றுகிறான். வேயூரு தோழி பங்கல் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அழிந்து என் உளமே புகுந்ததனால் என் சிந்தையில் அவன் குடிகொண்டிருக்கிறான்.
நாம சொல்ல முடியுமா, என் சிந்தையில சிவன் குடிகொண்டிருக்கிறான்னு சொல்ல முடியுமா? நம்ம நெஞ்சுக்குள்ள எத்தனையோ ஆசைகள், எத்தனையோ பாசங்கள், எத்தனையோ இடர்பாடுகள், எண்ணாத எண்ணம் எல்லாம் நாம எண்ணிக்கொண்டிருக்கிறோம். மகாத்மா காந்தி சொன்னாராம் ஒரு தடவை, உன்னுடைய நினைக்கிறதெல்லாம் வெளியே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு. நினைக்கிறதெல்லாம் சொல்ல முடியுமா இல்லையா? முத்து பொல்லாதவர் நான் நினைப்பேன், ஏ பொல்லாதவன் சொன்னா விடுவார் அவரு செட்டியார், சொல்லச்சு விடுவார் இல்லையா? எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? முடியாது. நாம நினைக்கிறதெல்லாம் நீ வெளியே சொன்னா தொலைஞ்சோம் நாம இல்லையா? அவர் உள்ளத்தை சிவன் குடிகொண்டிருக்கிறான்னு சொல்லுகிறார். நான் மாதரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்ததனால், அதன் அவன் வந்து குடிகொண்டிருக்கிறதுனால, இந்த உடம்பை ஆலயத்துல குடிகொண்டிருக்கிறதுனால, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம் இரண்டும் உடனே இந்த நாட்கள் எனக்கு ஒன்னும் செய்யாது, இந்த நாட்களுக்கு உள்ளிய கோள்கள் எல்லாம் என்ன ஒன்னும் செய்யாது. யாருக்கு தெரியுமா? ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர் வேயூரு தோழி பங்கம் உடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாதரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என்னுடனே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் ஜாதல் வெள்ளி தனி பாம்பிரண்டும் உடனே ஆதரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு என்பது கொம்பொடாமை இவை மார் விலங்க எரிநேறி ஏழை உடனே எலும்பை அணிந்து கொண்டிருக்கிறார். அதாவது திருமாலுடைய எலும்பை மேலே அணிந்து கொண்டிருக்கிறார், பிரம்மனுடைய கபாலத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? எத்தனையோ 100 கோடி பிரமர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று சொன்னவர்தான் அப்பர் பெருமான். அவர்களுடைய ஓட்டையெல்லாம் இவர் வைத்துக் கொண்டிருக்காரு. என்ன அர்த்தம்? அவெல்லாம் போனா நான் இருக்கேன் பாத்தியா அப்படின்னு அர்த்தம் இல்லையா? என்போடு கொம்பொடாமை இவை மார் விலங்க எருதேறி ஏழை உடனே 9 மத்தமாலை புனல் கூடி வந்து என் உடனே புகுந்ததனால், இந்த உலகத்தை எல்லாம் அழிக்க வந்த கங்காதேவி தன்னுடைய சடையை எடுத்து ஒரு சடை இப்படி ஆடாமலே காப்பாற்றினாராம் இந்த உலகத்தை என்று தேவாரம் கூட அதைத்தான் சொல்லுகிறது. பிரியான சம்பந்தர் தேவாரத்தில் ஒன்று வருகிறது, தடுத்து வரும் கங்கை தன்னை கமல் சடை ஒன்று ஆடாமே தடுத்தவர். ஆமா, ஒரு சடை இப்படி அந்த வேகம் கூட இவரை தாக்கல என்று சொல்லுகிறார். அப்படி உலகத்தை எல்லாம் அழிக்க வந்த அந்த கங்காதேவியை கூட அவன் தன்னுடைய சடையில வைத்து இந்த உலகத்தை காப்பாற்றினான் அல்லவா என்று நினைவூட்டுகிறார் சுவாமி. என் முடுக்கும் பொடாமை இவை மார் விலங்க எரிதேறி ஏழையுடனே 9 மத்த மாலை ஊமத்தம்பூவை அவன் தூடிக்கொண்டிருக்கிறான். பழைய படத்துல சிவனுடைய படத்துல பாத்தீங்கன்னா இந்த காதுல ஊமத்தம்பூ வைத்திருப்பார்கள். அவன் விரும்புகிற மலரை எல்லாம் நாம இப்ப சூடுவதில்லை, எருக்கு சூடுவதில்லை, கொன்றை சூடுவதில்லை அல்லவா? யாருக்கு என்ன வேணுமோ அதை வேண்டாததெல்லாம் நாம கொடுத்துட்டு இருக்கோம். கொன்றை பூவை கோயில்ல சாத்துறாங்களா? கிடையாது. கொன்றை பூவினால பூசை பண்ணவரை ஒருத்தரைத்தான் நான் பார்த்தேன், அது அருணந்தி சம்பரான். அவர் ஒருத்தர் தான் அந்த பூசையை செய்ததை நான் பார்த்தேன். என்னை இதுக்கு ஈடுபடுத்தியவர் அவர்தான், என்னை இந்த வழியில் எங்கள் திருத்தியவனை தேவாரம் பாடு என்று சொன்னவர் அவர்தான் அருணந்தி சம்பரான். அவர் ஒருத்தர் தான் இந்த கொன்றையினால பூசை செய்ததை நான் பார்த்தேன், வேற எங்கேயும் யாரும் நான் செய்ததை நான் பார்க்கவில்லை. ஆமா, மத்த மாலை புனல் சூடி வந்து என்னுடனே புகுந்ததனால் உனக்கு வராது, திதியினால வருகிற தீமை உனக்கு வராது என்று சொல்லுகிறார் சாமி. 9 கூட்டினால் 27 நாளும் 43 வரும். ஒரு நாள் அது பரிபூர்ணமான நாள், எது? அமாவாசையும் பௌர்ணமி. அதை விட்டு விட்டு சாமி இதை கூட்டி இருக்கிறார். 9 18 உடனாய நாட்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. குருவளர் பவளமேனி ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடமேல் முருகலர் கொந்தை திங்கள் முடிமேல் அணிந்து என்னுளமே குந்ததனால் திருமகள் கலையதூதி தயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இந்த வேறு தொழில் மூலம் இன்னொரு தடவை நான் இங்கே பாடி காட்டியிருக்கிறேன்.
இது இரண்டாவதா நான் பாடி காட்டினேன் என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். இந்த சரித்திரத்தை சொல்லும் போது சொல்ல வேண்டிய கடப்பாடு எனக்கு உண்டு என்பது மாத்திரமல்ல, இந்த பதிகத்தை இன்றைக்கும் ஒரு தடவை நீங்க கேளுங்களேன் இல்லையா, தினந்தோறும் கேட்க வேண்டியதுதானே. சில பேர் நினைக்கிறாங்க பாடின தேவாரத்தையே தானே பாடுகிறார்கள் அப்படின்னு. பாடின இட்லி தினம் தின்ன இட்லியை தானே திங்கிறோம், தின்ன தினம் தின்ற உப்மாவை தானே தின்றோம், தினம் நீற பூரியை தானே தினம் தின்றோம், இன்னைக்கு வேற ஒண்ணு சாப்பிடுவோம் நம்ம நினைக்கிறோமா? இல்லை, அது போலத்தான் தினந்தோறும் தேவாரத்தை கேட்டோம். எழுந்தவுடனே மண்ணின் நல்லவண்ணம் தேவாரம் சொல்ல வேண்டும் என்பது சைவ நியதி. தினந்தோறும் அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். வேண்டாம், நீங்க வேற ஒண்ணு சொல்லலாம், வாழ்வாவது மாயம் என்று சொல்லலாம் என்று நாம எண்ணுகிறோமா? இல்லையே, எண்ணுகிறதும் தவறு என்று தானே சொல்லுகிறார்கள். திருமகள் கலையதூர்த்தி செல்வம் கூட, செல்வம் கூட நமக்கு தீமை விளைக்கிறது என்றுதான் சாமி கருதி இருக்கிறார். உண்மையாகுதான். மேல்நாட்டறிஞர் ஒருத்தன் சொன்னானா, கொஞ்சம் செல்வம் இருந்தால் அது உன்னை காப்பாற்றும், நிறைய செல்வம் இருந்தால் நீ அவனை காப்பாற்றணும்னு. எப்படி ஒயிட் பண்றதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறான் இல்லையா? ஆமா, திருமகள் கலையதூர்த்தி நிறைய படிச்சு விட்டாலும் தும்பம், படிக்காட்டி போனாலும் தும்பங்கிறது ஒரு பக்கம், படி நிறைய படிச்சாலும் வம்பு. சில பேர் நிறைய படிச்சுட்டு மேடையில மேடையில சொல்லவே முடியாது, எதை சொல்றதுன்னு அவனுக்கு தெரியாது, கடந்து சில்லாடி போயிடுவோம். அதனாலதான் எனக்கு கொஞ்சம் தேவாரம் தெரியும், கொஞ்சம் சங்கீதம் தெரியும், அதனாலதான் நான் மேடைக்கு வந்துட்டேன். நிறைய தெரிஞ்சா ரொம்ப தும்பம். ஆமா, திருமகள் கலையதூர்தி தயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருமதி நல்ல 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 அடியாரவர்க்கு வேணும் மதனுதன் மங்கையோடு கடாலிருந்து மறையோதும் என்று பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமே நடிந்து என்னுடனே புகுந்தானால் கொதியுறு காலம். காலம் தும்பம் படுத்துவான்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ஆனால் காலம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு வருவான்ங்கிற எண்ணம் மாத்திரம் நம்மளை விட்டு போயிடுது. அது 60 வயசுக்கு மேலதான் ஐயோ நாம முடிஞ்சு போடுவோமோ நினைக்கும் போதுதான் பெருக்கடையிற்கு ஓடணும்னு நினைக்கிறான் இல்லையா? திறந்தோறும் அந்த எண்ணம் இருந்திருக்கும். ஏனால் அன்னைக்கு 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 அவனை நாம வணங்கி இருக்கலாம். கொதியூறு காலம் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு நோயின்னு ஒண்ணு. ஒரு பெரியவர் சொன்னார், ஐயோ நான் நோயில கிடக்க கூடாது, நொந்து மனம் வாடக்கூடாது, நான் பாயில கிடக்க கூடாது, ஒரு நிமிஷத்துல என் உயிரை எடுத்துக்கொண்டு போய்விடு சாமி அப்படின்னு கேட்டார் சிதம்பர சுவாமிகள். நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற்கிடவாமல் பாயில படுத்தா படு கட்டின மனைவி கூட சரிச்சு போடுவா என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? ஆமா, பாயிற்கிடவாமல் பாவியின் காயத்தை ஓர் நொடிக்குள் உன் போரூர் ஐயா என்னை என் சீரடிக்கு வைப்பாயும் எல்லாரும் சொல்றாங்க. ஆமா, உன்னுடைய 9 வாசல் வைத்தாய் ஒக்கு அடைக்கும் போது உன்னை உணரமாட்டேன் புண்ணியா, உன் அடிக்கே போதுகின்றார் சுவாமி. கொதியூறு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டம் எந்தைய மடவாசனோடும் விடையேறும் நங்கள் பரமன் சுஞ்சில் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் செஞ்சின அவனரோடும் உருமிடியும் மிகையான பூதம் அவை இடி விழுந்ததுன்னு சொன்னா பக்கத்துல 10 அடி 5 அடிக்கு ஏற்றாண்டு இருக்கவன கருகி செத்து போடுவான், இடிய கேட்டு கூட சில பேர் இறந்து விடுவான், அதனால எனக்கு எந்த விதமான துன்பமும் வராதுன்னு சொல்ற சாமி. அஞ்சலி கண்டன் எந்தை மடவாசனோடும் விடையேறு நங்கள் பெறமும் சுஞ்சிருள்வன் நீ கொன்றை முடி நேரடிந்து என் உளமே போன்றதனால் வெஞ்சின அவனரோடும் ஒரு முடியும் மிகையான பூதமவை அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு. இதையெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு அவகாசம் கிடையாது. இந்த வேர்தோழி பங்கன் பதிகத்துல 2 அடி சிவபரத்துவம் சொல்லும், அவனுடைய அடையாளத்தை சொல்லும். பின் 2 அடியில எந்த வகையில எல்லாம் உனக்கு துன்பம் வரும், அவனை நீ வணங்கிவிடு, சிவனடியார்களாக இருந்துவிடு என்று சொல்லும் இந்த பதியம். இந்த அற்புதமான பதியத்தை திருஞான சம்பந்தர் ஓதிவிட்டு சொல்லுகிறார் திருநாவுக்கரசரை, எனக்கு எந்த விதமான இடர்பாடும் வராது, நான் போய் வர எனக்கு உத்தாரம் கொடுங்கள், அவற்றை அன்பு அவர் போயிட்டு வான்னு சொல்லிருந்தே அவர் புறப்பட்டார் மதுரைக்கு. இன்னும் பாக்கி 7 பாட்டு இருக்கு, அதை உங்களுக்காக இந்த பதியம் பூரா சொல்லிவிடுவேன். வீட்டை விட்டு வெளிப்படும் போது இந்த பதிகத்தை சொல்லிக் கொண்டு செல்வது மிகவும் நல்லது. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, அவன் ராங்கல் வரியில வர்றான்னு நீங்க கேஸ் போட்டு திரும்பி உயிரை மீள முடியாத, உயிர் போயிட்டு அதை மீட்ட முடியாத. அட 10 லட்சம் பணம் கொடுக்கட்டும், 5 லட்சம் பணம் கொடுக்கட்டும், அவன் சொன்னா ஆடை அடிச்சு 5 ரூபா தான் பணம் கொடுப்பேன். ஒரு லாரிக்காரன் ஆட்டை அடிச்சா இதுக்கு சண்டை போட வர்றியடா, அவன் ஆளை அடிச்சாலும் நான் 5 ரூபா தான் கொடுப்பேன் அந்த லாரிக்காரன்.
இன்னைக்கு எப்படி எப்படியோ வர்றான். நாம தப்பிச்சு வீட்டுக்கு நம்ம பிள்ளைக்கு தகப்பனா வீட்டுக்கு போய் சேரணும் இல்லவா. இந்த திருப்பதிகத்தை சொல்லிக் கொள்வது நலம். நான் வெளியில கீழே இறங்கினேன்னா அந்த பதிகத்தை சொல்லிட்டு தான் வருவேன். அப்படி சொல்லாத நாளே கிடையாது. உங்களுக்காக நான் பதியும் போற சொல்லிடுவேன். நஞ்சனிகண்டன் எந்தை மடவாசனோடும் விடையேர் நங்கள் பரமன் குஞ்சுழு வன்னி கொன்றை முடிமே அணிந்து என் உளமே புகுந்ததனால் உணர்வோடும் முருமிடி மின் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல வாழ்வரியதாடை வரிகோவணத்திர மடவாசனோடும் உடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்து என் உளமே புகுந்ததனால் கோளறி உழுமையோடு கொலையானே கேடல் கொடுநாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர் மிகவே செப்பிள முதை நன்மன் ஒரு பாகமாக விடையேறு செல்வார் ஒப்பிளமதி அப்பு முடிவே நடிந்து என் உளமே புகுந்ததனால் எப்படி குளிரும் பாதம் மிகையான பித்து நிலையானவன் இல்லையா. அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர் மிகவே வேள்பட வழி செய்தன்று விளைமேலிருந்து மடவாசோடு உடனாய் வான்மதி வன்னி கொன்றை வள சூடி வந்து என் உளமே புகுந்ததனால் ஏழங்கை அரையந்தனோடு உடனான வந்து நிறைய ஆடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர் பல பல வேடமாகும் பரன் ஆரிபாகன் பசுவேர் மங்கள் பரமன் கலமகளோடு இருக்கும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் மரம் செய்வனும் மாலும் மறையுடனே ஒரு ஒரு காலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர் கொத்தலர் குடலியோடு விசேர்த்து நல்கு குணமாய வேடவீதன் மத்தம் மதியம் நாகம் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் புத்தர் உடமடைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநூறு சம்மைதடமே சுவாமி திருமறை காட்டில் இருக்கும் போதே சொல்லிவிட்டார். புத்தரோடு அமணர் வாதல் அழிவிக்கும் அண்ணல் திருநூறு சம்மைதடமே. அவர்கள்லாம் சிவன் அருள் பெற்றவர். பின்னாடி நடக்க போது முன்னாடியே தெரியும். இப்ப சமீபத்துல குகை நமச்சிவாயர்னு ஒருத்தர் இருந்தார். அடிக்கடி மேடையில வாரியார் சாமி சொன்னதுதான் இது. இப்படி எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாராம் திருவண்ணாமலையில. பேசிக்கிட்டு இருக்கும்போது ராத்திரி 12 மணிக்கு தன்னோட துணியை எடுத்து இப்படி இப்படி கசக்கினாராம். பக்கத்துல என்ன சாமி என்ன சாமின்னு கேட்டாங்களாம். சிதம்பரத்துல அந்த தேரை சாமிக்கு முன்ன இருக்கிற தேரை தீ பிடிச்சு போச்சு அணைச்சேன்னு சொன்னாராம். குகை நமச்சிவாயர் வாரியார் சொல்லி உங்களுக்கு காதல நிறைய கேட்டிருப்பீங்களே இல்லையா. மறுநாள் போய் பார்த்தா அந்த திரை பாதி எரிஞ்சு பாதி நின்றுக்கு யாரோ அணைச்சு விட்டாருன்னு சொன்ன யாரு அணைச்சது குகை நமச்சிவாயர் அணைச்சார் என்று சொல்வார் அவர். ஆக இந்த பெரியவர்களுக்கு ஆண்டவனுடைய அருள் பெற்றவர்களுக்கு பின்னால நடக்கிறது முன்னாடியே தெரியும். நமக்கே தெரியுமே டே நீ இப்படி நடந்தீன்னா உன்னுடைய குடும்பம் எப்படி ஆகும்னு நாம சொல்லிவிடுறோமே நாமே சொல்றோமே பின்னால் அவன் குடிச்சு வேணா கெட்டு போவான்னு. அதே போலத்தான் அதை சொல்ல திருநூறு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே தேனவர் பொழில் குழாலை விளை தன்ன துண்ணி வளம்பொனங்கும் நிகழ நான் முக அதிகாய திறமாபுரத்து மறை ஞான ஞான முனிவன் தான் ஒரு கோளும் நாடும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆனசுன் மாலையோரும் அடியார்கள் வானில் அரசாழ்வரானே நமதே கோளறு திருப்பதிகம் அப்படின்னு தளத்துல எழுதியிருக்கும். நீங்க பார்க்கலாம். கோள் குற்றம் அறு அறுக்கின்ற திருப்பதி. எந்த குற்றத்தையும் அறுக்கக்கூடிய வல்லமை இதற்கு உண்டு என்ற அர்த்தம். திருநீறு பூசிக்கொண்டு இந்த திருப்பதிகத்தை எத்தனை தடவை நீங்க சொல்றீங்களோ அத்தனை தடவைக்கு உங்களுக்கு புண்ணியம் உண்டு. நிச்சயமாக நிச்சயமாக நீங்க வீட்டை விட்டு புறப்படும் போது இதை சொல்லிட்டு போறது மிகவும் நல்லது. ஆமா என்று நான் உங்களுக்கு நினைவூட்ட எனக்கு கடமை. இந்த வேர் தோழிபங்கன் பாடிவிட்டு அப்பருடைய விடைக்கு கூட இவர் காத்து இல்ல. சின்ன பிள்ளை இல்லையா அதற்காகத்தானே தோன்றினார். இந்த புறப்பட்டம் அப்படி பல கேத்திரங்களையும் வரியில தரிசனம் பண்ணிட்டு போறாரு. பிரான் மலை என்று ஒரு கேத்திரத்தை போய் தங்கிவிட்டு மதுரைக்கு அருகாமையில் செல்லுகிறார்.